SBS தமிழ்.
வணக்கம் ஜெகா நடராஜா அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா ஆர்பிஐன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம ஆஸ்திரேலிய வங்கி அரசின் வங்கி வந்து வட்டி விகிதத்தை வந்து வரலாற்று ரீதியான அளவு நடக்காத அளவுக்கு 1% குறைத்துள்ளது. இப்போ இந்த குறைப்பு வந்து ஒரு சாதாரண மனிதன் ஒரு கன்சியூமர் இந்த வகையில் எந்த அளவுக்கு இது உதவ போகுது, எந்த வகையில் நன்மை தரும்னு நினைக்கிறீங்க?
ஆஸ்திரேலியாவில் எடுத்து பார்த்தால் எல்லாரும் மோர்கேஜ் பழு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பு முழுக்களும் அதை சார்பாகவே இருக்கும். எவ்வளவு குயிக்காக அதை கட்டி முடிக்கலாம் என்பதை அவர்கள் நோக்கமாக இருந்தது. இப்பொழுது அவர்கள் அது குறைக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிகள் அதில் வேண்டக்கூடிய வழி வந்துள்ளது. அதே நேரத்தில் ரிட்டையர்ஸுக்கு இது ஒரு பாதிப்பை உண்டு பண்ண விட்டது என்று கேட்டால், அவர்கள் சேமிப்பில் வாழ்பவர்கள். அதே நேரத்தில் அடுத்த பகுதி வந்து இந்த டிராவலர்ஸ் வெளிநாடுகளுக்கு போறவர்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டுள்ளது என்று கேட்டால், ஆஸ்திரேலியன் டாலர் இதழால் இறங்கும். இது இறங்கி சென்றால் அவர்கள் வெளிநாட்டில் போய் அந்த காசை மாற்றும் போது அது குறைய வழி உள்ளதாக இருக்கும். ஸோ அது ரெண்டு பேருக்கான பாதிப்பு. ஆனால் மற்றவர்கள் வேலை வாய்ப்பு அதிகம் உண்டாகும் என்று என்றால் அந்த பில்டிங் இண்டஸ்ட்ரி அது வளர்ச்சி அடையும். அதனால் அதை சார்ந்தவர்களுக்கு சிரமமான வாழ்க்கைக்கு வேண்டிய வாழ்வாதாரமான வேலை வாய்ப்புகள் உண்டாகும். மற்ற ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸுக்கும் இது ஒரு பெரிய ஒரு பங்கு சந்தைன்னு சொல்வார்கள். அதில் முதலீடு செய்வர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உள்ளது. அவர்கள் லோன் அதுகளை எடுக்கலாம், குறைந்த வட்டிக்கு எடுத்து அந்த வட்டியை அந்த லோன் முதலீடு செய்வதற்கு பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக உள்ளது. மற்றபடி குறைந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருப்பதால் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் ஸ்மால் பிஸ்னஸ், அவர்கள் வங்கியில் கடன் பெறக்கூடிய வசதிகள் உள்ளது. குறைந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அதனால அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகம். அவர்களுடைய வியாபாரத்தை மேற்கொண்டு செல்வதற்கு சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது.
சரி, இப்போ வந்து மோர்கேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வீட்டின் மீது கடன் வாங்கியிருக்கிறவங்க இனி வந்து வட்டி வந்து குறைவாக செலுத்தும் வாய்ப்பு இருக்கு இல்லையா இது வழியாக? ஆமாம், இப்போ இது வந்து பலன் தரும் அல்லது வந்து இது வந்து நன்மை தான் அப்படின்னு பார்க்கலாமா?
நிச்சயமாக, இதால் அவர்கள் கூடுதலாக வந்து குறைந்த அளவு அவர்கள் செலுத்தி கொண்டிருந்திருப்பார்கள். மினிமம் ரீபேமெண்ட் என்று சொல்வார்கள், அதற்கு மேலாக அவர்கள் வீக்லியோ மந்த்லி ரீபேமெண்ட்ஸை கூடுதலாக செய்வதால் அவர்களுடைய லோனின் அளவை குறைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆகவே அந்த பழு என்று சொல்வார்கள் மோர்கேஜ் பழு குறைவாக இருக்கும். அவர்கள் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வேண்டக்கூடிய வாய்ப்புகள் செல்ஃப் மேனேஜ் சூப்பர் ஃபண்டுக்குள்ள அளவு வேண்டலாம், அல்லது தங்களுடைய ஓன் செல்ஃப் மேனேஜ் சூப்பர் ஃபண்ட் என்று சொல்லக்குள்ள அவர்களுடைய சூப்பர் அனுவேஷனில் ஒரு 200,000 இருந்தது என்றால் அவர்கள் மேற்கொண்டு அவர்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது.
சரி, இப்போ இதெல்லாம் வந்து மோர்கேஜ்னு சொல்லும்போது இப்போ ஃபிக்ஸ்டு வேரியபிள்னு இருக்கு இல்லையா, அதாவது அந்த வட்டியை வந்து நிரந்தரமாக்குறது 1, 2, 3 ஆண்டுகளுக்கு, அல்லது வந்து அதை வந்து எப்போ வட்டி கூடுதோ அப்போ அதிகமாக செலுத்துறது, வட்டி குறைஞ்சா குறைக்கிறது, இது வந்து எது நல்லதாக இருக்கும்னு படுது உங்களுக்கு, ஃபிக்ஸ்டா வேரியபிளா?
நல்ல கேள்வி ஒன்றை கேட்டுள்ளீர்கள் என்று கேட்டால், நான் ஒரு முறை 7.58 ஃபிக்ஸ்டாக வைத்திருந்தேன். அப்பொழுது நான் தனியே தான் ஒரே ஒரு வேலைக்கு போய் வந்துள்ளேன். மனைவியார் பிள்ளைகளை பார்ப்பதற்கால் எனக்கு பயம் வந்துவிட்டு கூடி கொண்டு போகுது. அப்போ 5 வருஷம் இருக்கிறவங்களும் அது உடனடியாக குறைஞ்சு கொண்டு வந்தது. அப்போ எல்லாருக்கும் நான் சொல்ற அட்வைஸ், அதனால நான் பட்ட கஷ்டத்தால் எப்பவும் யூ ஹேவ் டு ஹேவ் போத் ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள். அப்போ உங்களுக்கு குறைஞ்சாலும் பிரச்சனை இருக்காது, கூடினாலும் பிரச்சனை இருக்காது. ஆனால் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஃபிக்ஸ் 50% வேரியபிள். அதாவது நீங்கள் ரெண்டு பக்கமும் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக உள்ள போதுதான் இப்படி செய்யக்கூடிய ஒரு வசதி உள்ளது என்று கேட்டால், இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் பொழுது ஃபிக்ஸ் ரேட்டில் அவர்கள் கூட்ட மாட்டார்கள். ஃபிக்ஸ் ரேட் 5 வருஷம் ஒரே இதில் இருக்கும். 3 வருஷம் கொண்டாலும் அது ஒரே 3.25 கொண்டால் 3.25 ஆகவே 5 வருடம் இருக்கும். அது எந்தவித பாதிப்பும் நடக்க மாட்டார்.
இப்போ வீடு வாங்கி அதில் முதலீடு செய்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த மாதிரியானவர்கள் இது வந்து நல்ல தரணம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா வட்டி விகிதம் குறைஞ்சிருக்கு, அதனால வந்து
பார்த்துருக்கேன். நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன், யூனிட்ஸ் மாத்திரம் வேண்டி போனேன்.
யூனிட் வாங்கக்கூடாதுங்கிறீங்க?
வேண்டக்கூடாது. அதிகரிப்பும் பெருசாக இல்லை. கேபிட்டல் குரோத்னு சொல்வார்கள் ஓவர் த இயர்ஸ், அது ஒரு 2-3 விகிதம் தான் கூடும். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓப்பல் டவர், அதே மாதிரி இன்னொன்று மாஸ்கட்ல அது என்ன நடக்குன்றது அவர்கள் பிளான் இல்லாமல் கண்டபடி கட்டுகிறார்கள். அதில் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் அதெல்லாம் விற்பதற்கெல்லாம் சரியான கஷ்டம். விவாத லூஸ் நான் இல்லைன்னு சொல்ல நீங்கள் வீடு வேண்டுங்க, டவுன் ஹவுஸ் வேண்டுங்க, தனி வீட்டை வேண்டுங்க, நேதா ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட்ஸ். அடுத்து என்னன்றது அந்த இன்சூரன்ஸ் இருக்கலாம் அந்த கம்பெனியிலலாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஸோ இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் டு த ப்ராப்பர்ட்டி அதை ரிகவர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்கிட்ட யூ ஆர் பிக் லூஸ். அப்போ அதால் இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்றது அந்த யூனிக்ஸ் அதுகள் எல்லாத்துக்கும் டிமாண்ட் குறைஞ்சு கொண்டு வருகிறது. நாட் ஓன்லி இன் சிட்னி, மெல்பர்ன்லேயும் இதே பிரச்சனை நடந்துள்ளது.
வட்டி விகிதத்துக்கும் நம்ம இப்போ முதலீடு செய்யறதுக்கு என்ன தொடர்பு இருக்கு?
உங்களுக்கு டிஸ்போசபிள் இன்கம் சொல்லுவாங்க, அது இப்போ உங்களுக்கு கூட உள்ளது. இப்போ அந்த இன்கத்தை நீங்கள் வச்சிருக்கிறதால பேங்க்ல போட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ட்ரெஸ்ட் அதுக்கு யூ ஹேவ் டு பே டாக்ஸ். பட் வென் யூ ஆர் பாயிங் அ ப்ராப்பர்ட்டி, ஒரு வீட்டையோ காணியோ வேண்டினா அது நெகட்டிவ் கியரிங் சொல்லுவார்கள் டாக்ஸில், அதை நீங்கள் கிளைம் பண்ணி. இப்போ நீங்கள் ஒரு 40,000 டாக்ஸ் பே பண்ணுறதா, யூ கேன் ரெடியூஸ் டு 35,000 உங்களுக்கு அந்த பெரிய ஒரு ரீஃபண்ட் ஒன்று கிடைக்கும்.
முதல்ல நீங்க தொடக்கத்துல குறிப்பிட்டீங்க, அதாவது இப்ப டெபாசிட் இருக்கு இல்லையா, வங்கியில நாம வந்து அதை சேமிக்கிறோம், அந்த மாதிரியான சேமிப்புக்கு இது நல்ல தருணம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா?
இல்ல, நிச்சயமாக இல்லை. என்று நீங்க உங்களுக்கு அதால மேக்சிமம் 2 வீத பட்டி தான் சேமிப்புக்கு கொடுக்கிறார்கள். நிச்சயமாக இது நல்ல தருணம் இல்லை.
சரி, இதுக்கு வந்து மாற்று வழிமுறை என்ன இருக்கு? இப்ப வங்கியில சேமிக்காம அதாவது பிக்ஸட்
டெபாசிட் நீங்கள் பங்கு சந்தையில் நீங்கள் காசை கொண்டே போடலாம். பங்கு நல்ல சியாமா கிட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த எலெக்ஷன், எலெக்ஷன் பிறகு வங்கிகளுடைய பங்கு சந்தையில் அவர்களுடைய அதிகரிப்பு மிகவும் அதிகமாகும். ஸோ அதை வேண்டதால் அவர்களுக்கு டிவிடன்ஸ் இன்கம் என்று சொல்லுவாங்க. அது 6 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது வருஷத்துக்குள்ள முடிவில் அவர்களுக்கு ஒரு டிவிடன் இன்கம் ஒரு இன்கம் வந்துருக்கும். அதே நேரத்தில் பங்கு சந்தையில் நீங்கள் விற்கக்குள்ள யூ கெட் கேபிட்டல் கெயின் இல்லை. அதுவும் ஒரு நீங்கள் ஒரு 8 வீதத்துக்கு 10 வீதத்துக்கு அதால் வருமானம் கிடைக்கும். ஆனால் இதில் 2 வீதம் தான் கிடைக்க போகுது. அப்போ யூ ஆர் கெட்டிங் நெட் கெயின் 6-8% நெட் கெயின் யூ ஆர் கெட்டிங். என்னுடைய விளக்கம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி உதவி செய்யும் என்பது எனது விளக்கமான அறிவுரை.
மிக்க நன்றி ஜெகா நடராஜா அவர்களே, இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஒதுக்கி இது குறித்த தகவலை திரட்டி சொன்னீங்க, மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி, சந்திப்போம்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.